அனைவருக்கும் இனிய வணக்கம். சுண்டைக்காய் கேஸ் பகுதி 2. அதற்காகத்தானே உன்னை வரவழைத்திருக்கிறேன், அதைத்தானே இப்போது காணவில்லை என்றார் அவர். சாம்புவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. என்று எழுத்தான். சாம்பு, நீ சரியானபடி ஊகித்து விட்டால் பூரா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நான் ஒரு பெரிய முட்டாள் என்று தொடங்கினார் முதலியார். நீங்களா சார் என்றான் சாம்பு. ஏ கடவுளே, எந்த சாம்புவை முட்டாள் முட்டாள் என்று இந்த முதலியார் எதுக்கெடுத்தாலும் கூப்பிட்டாரோ அதே சாம்புவிடமே தாமே ஒரு முட்டாள் என்று ஒப்புக்கொள்ளும்படி காலம் வந்ததே என்று ஆச்சரியப்பட்டார். பின், கேள் சாம்பு, நான் இன்று முட்டாள்தனமாக நடந்து கொண்டு விட்டேன். ராவ் சாஹிப் வேதாந்தத்தை உனக்கு தெரியும் அல்லவா? உன் சிநேகிதர் என்று என்னிடம் சொன்னார். என் சிநேகிதரா? அவர் அப்படி சொன்னாரா? ஆமாம். அப்பா, மாம்பழத்தில் கூட நீ அவர் வீட்டுக்கு ஒரு தினம் போயிருக்கிறியாமே. அவர் என்னிடம் ஒரு முத்து மாலையை கொடுத்து அதை தம் பொண்ணுக்கு நவராத்திரிக்கு வாங்கி கொடுக்கப் போவதாகவும் ஒரு மதிப்பு போட்டு கொடுக்கும்படியாகவும் சொன்னார். எனக்குத்தான் சோம்பேறித்தனம் ஜாஸ்தியா மாலையை வாங்கி பெட்டியில் வைத்தேன். இன்று காலையில்தான் ஒரு சிநேகிதரோடு மதிப்பு போட்டு 500 ரூபாய் வரை தாளும் என்று சொல்லலாம் என முடிவு செய்தேன். முத்துமாலை என் சட்டை பையில் ஒரு ஜவ்வு காகிதத்தில் சுற்றியபடியே இருந்தது. மதியானமாக ராவ் சாஹிப் வேதாந்தம் என்னை டெலிஃபோனில் கூப்பிட்டு நவராத்திரியில் பெண்டுகள் போட்டுக்கொள்ள மாலை சாயந்தரம் வேண்டுமென்று சொன்னார். அதற்கு பிறகு நான் மாலையை சட்டை பையிலிருந்து எடுத்து கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்தேன். அது இங்கே எல்லோருக்கும் தெரியும். சரி என்றார் சாம்பு. மறுபடி டெலிஃபோனில் யாரோ கூப்பிடவே கையில் இருந்த மாலையை பொட்டலமாக கட்டி வெள்ளி பெட்டியில் வைத்து அதை மேஜைக்குள் வைத்துவிட்டு டெலிஃபோனுக்கு போனேன். ஓஎம்ஐஏ இருந்து சில சிநேகிதர்கள் உடனே டிஃபன் சாப்பிட வரும்படி அழைத்தார்கள். முத்து மாலையை மறந்தேன், வெற்றிலை பெட்டியை மறந்தேன், மேஜையை பூட்ட மறந்தேன். அப்படியே புறப்பட்டு விட்டேன். அப்போது மணி சரியாக 12:30. திரும்ப 1:30 வந்து பார்த்தபோது வெள்ளி பெட்டியை மேஜையினுள் காணவில்லை. அதோடு முத்து மாலையும் மறைந்து போய்விட்டது. போய்விட்ட சமாசாரம் இங்கே யாருக்காவது தெரியுமோ? இன்னும் ஒருவருக்கும் சொல்லவில்லை. எனக்கு தெரியும், உனக்கு தெரியும் என்றார் முதலியார். அந்த திருடனுக்கும் தெரியும் என்றான் சாம்பு. இவ்வளவு சாமர்த்தியமாக சாம்பு தன்னை அறியாமல் பேசிவிட்டான். ஆமாம், இன்னும் நான் வேதாந்தனிடம் கூட சொல்லவில்லை. சொல்லிவிடலாமா? ஐயோ, எப்படி சொல்வது? நான் என்ன செய்வேன்? எனக்கு 500 ரூபாய் கூட பிரமாதம் இல்லை. பண்டத்தை திருப்பி கொடுப்பதுதானே நியாயம். வீணாக அலட்டிக்கொள்ளாதீர்கள். அவரிடம் விஷயத்தை சொல்வதால் ஒன்றும் பிசக்கில்லை. முதலில் சொல்லுங்கள் என்றான் சாம்பு. முதலியார் சாப்பிடவிருக்கும் பையனை போல் வேண்டா வெறுப்புடன் டெலிஃபோனை எடுத்தார். அடுத்த நிமிஷம் வேதாந்தம் டெலிஃபோனில் பேசினார். முதலியார் மெல்லமாகவும் சுருக்கமாகவும் விஷயத்தை கூறினார். சாம்பு முகத்தை வேறுபுறம் திருப்பி கொண்டு கேட்டான். தன் பெயரை முதலியார் சொல்வதையும் கவனித்தான். ஆமாம், சாம்பு வந்திருக்கிறார், இங்கேதான் இருக்கிறார். இன்னும் அவர் ஒன்றும் நிச்சயமாக சொல்லவில்லை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வேதாந்தம் டெலிஃபோனை வைத்து விட்டார். முதலியார் சாம்புவின் பக்கம் திரும்பி, சாம்பு, நீ வந்துவிட்டாய் என்றவுடன் கைக்கு மாலை கிடைத்தால் போல்தான் என்று சொல்லியிருக்கிறார் வேதாந்தம். உன்னிடம் எவ்வளவு நம்பிக்கை அவருக்கு என்றார் முதலியார் டெலிஃபோனை வைத்துவிட்டு. சாம்பு மூக்கை தேய்த்து கொண்டான். நான் மந்திரவாதியா? என் சக்தி பூராவும் உபயோகித்து பார்க்கிறேன். இருக்கட்டும், உங்கள் அறைக்குள் வருவதென்றால் ஹாலை தாண்டி கொண்டு மேனேஜர் அறையை கடந்து கொண்டு தானே வர வேண்டும். இவ்வளவு தூரம் வந்து எடுக்க வெளியிலிருந்து யாரும் திருட வர முடியாது. ஏனெனில் வரும்போதாவது போகும்போதாவது யார் கண்ணிலாவது பட்டுத்தான் இருக்க வேண்டும்.